உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. கோவை ஒண்டிப்புதூரில் கத்ரி மில்ஸ் ஸ்கூல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஒரு தேசிய அளவில் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. என்ன சாதனை அப்படின்னு நம்ம அங்கே உள்ள பயாலஜி டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பயாலஜி டீச்சர் மிஸ்ஸஸ் செல்வி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்கள். வாழ்த்துக்கள்.
வணக்கம், தேங்க்யூ. எங்கள் ஸ்கூலில் வந்துங்க நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுக்காக பல ஆய்வுகள் எங்கள் ஸ்கூல் குழந்தைங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் 5 ப்ராஜெக்ட் கொடுத்தோம் எங்கள் ஸ்கூலில் இருந்துங்க. அதில் வந்து ஒன்று வந்து தேசிய அளவுக்கு செலக்ட் ஆகிருக்கிறது வந்து எங்கள் ஸ்கூலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதப்படுகின்றது. எங்கள் ஸ்கூலில் செலக்ட் ஆன அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து எனர்ஜி யூசஸ் இன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் வந்து ஆய்வு சமர்ப்பித்தோம். அந்த ஆய்வுக்காக முதல்ல நாங்கள் என்ன செஞ்சோன்னு சொன்னால், நாங்கள் குழந்தைக போய் விவசாயிகள்கிட்ட போய் சின்ன குயிலிங்கிற ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த விவசாய மக்களிடம் சென்று ஒவ்வொரு நிலையிலும் எவ்வளவு ஆற்றல் பயன்பாடு இருக்கின்றது விவசாயத்தில் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஆனால் அந்த மக்களுக்கு வந்து தெளிவாக அவங்களுக்கு கூறுவதற்கு முடியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஆற்றல் எந்தெந்த நிலையில் எது செலவழிக்கப்படுகிறதுங்கிறது தெரியலை. சரி, அந்த சர்வே எடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்ததாக அந்த ஆய்வுக்கு மேலே என்ன செய்யலான்னு நாங்கள் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு போயிங்க. அங்கே வந்து டாக்டர் ராஜ்குமாருங்கிறவரை வந்து சந்தித்து பேசினாங்க. அதுக்கு அங்கே அவர் சொன்னார், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்லேருந்து உட்பல்லட்டெல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாருங்க. அப்போ அந்த விஷயங்கள் வந்து எங்களுடைய ஆய்வுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்தது. அதை அடுத்து ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்கும்போது களை எடுப்பதற்கு ஆற்றல் பயன்பாடு, அடுத்தது டிராக்டரில் பார்த்தீங்கன்னா பயோடீசல் யூஸ் பண்ணுறது, அடுத்து காய வைக்கிறதுக்காக கலங்களுக்காக சோலார் பேனல் யூஸ் பண்ணுறது, இது எல்லாம் அதுக்கு அந்த உட்பல்லட் ப்ரிப்பரேஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உட்பல்லட்டை வச்சு உட் கேஸிஃபையரில் கொடுத்து நமக்கு அந்த ஈவன் எலக்ட்ரிசிட்டி கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நாங்கள் தெரிஞ்சிட்டோம். ஸோ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அந்த மக்களுக்கும் சொன்ன அவங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு ஆற்றல் எந்த நிலையில் வந்து செலவழிக்கிறதுங்கிறது தெரியாத நிலையில் இருந்த பொழுது நாங்கள் வந்து எங்கள் குழந்தைகள் மூலிமா, நம்ம பெரியவங்க சொன்னாலோ மற்றவங்க சொல்லோ குழந்தைங்க போய் சொன்னாங்கன்னா அது சீக்கிரம் ரீச் ஆகுங்கிறதுக்காக வேண்டி குழந்தைகள் மூலிமா அங்கே அந்த வில்லேஜுக்கு போய் ஒவ்வொரு நிலையிலும் ஆற்றல் எப்படி பயன்படுத்தலாம், நம்ம குறைவாக பயன்படுத்தி அதிகமாக எப்படி நம்ம பயனடையலாங்கிறத பற்றி அங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இந்த இதை வந்து ஒரு ஆய்வுக்கட்டறியாக வந்து நாங்கள் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுக்கு சமர்ப்பித்தோம். அந்த நாங்கள் வந்து இதில் வந்து முதல்ல நவம்பர் 3ஆம் தேதி மாவட்ட அளவில் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு வந்து ஸ்ரீ நாராயணகுரு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றதுங்க. அங்கு வந்து நாங்கள் ஆய்வுக்கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டதில் 46 ஆய்வுக்கட்டுரைகள் பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்ததில் 6 ஆய்வுக்கட்டுரைகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்க. அந்த 6 ஆய்வுக்கட்டுரைகள் மாநில அளவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதில் கோவையில் வந்து 6 ஆய்வுக்கட்டுரைகளும் மாநில அளவிற்கு ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி காரமடையில் வந்து அந்த ஆய்வுக்கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது, மாநில அளவில் சமர்ப்பிக்கப்பட்டது. அங்கே ஏறக்குறைய 169 ஆய்வுக்கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு வந்து 169 ஆய்வுக்கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் 30 ஆய்வுக்கட்டுரைகள் தேசிய அளவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது கோவை மாவட்டத்திலிருந்து 2 ஆய்வுக்கட்டுரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒன்று எங்களுடைய அரசு உதவி பெறும் கதிரிமில்ஸ் மேல்நிலைப் பள்ளியும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த 30 ஆய்வுக்கட்டுரைகளும் இவை டிசம்பர் 27, 28, 29, 30, 31 ஆகிய 5 நாட்கள் தேசிய அளவில் மாநாடு வந்து வாரணாசியில் ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நடைபெற்றதுங்க. அங்கே சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுகளினுடைய எண்ணிக்கை வந்து 609 ஆய்வுக்கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த ஆய்வுக்கட்டுரைகளில் வந்து 22 ஆய்வுக்கட்டுரைகள் வந்து சிறப்பானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் முதல் 10 ஆய்வுக்கட்டுரைகள் வந்து மிகச்சிறப்பானதாக A+ என்ற ஒரு மதிப்பீடு கொடுத்தனர். அந்த மதிப்பீட்டில் எங்களுடைய ஆய்வு A+ மதிப்பீடு பெற்று முதல் 10 வந்ததுங்கிறத நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன்.
கண்டிப்பாக இது வந்து பெருமைப்படத்தக்க விஷயம். இதுக்கு வந்து அடிக்கோலிட்டது நீங்கள் முதல்ல நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு வர சொன்னீங்க. சரி, ரொம்ப வாழ்த்துக்கள். இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். வாங்கம்மா, உங்கள் பேர், எத்தனை பேர் போனீங்க, எந்த கிளாஸு எல்லாம் சொல்லுங்கள்.
என் பேர் அமிர்தா நந்தினி. நாங்கள் வந்து 5 பேர் குரூப்பாக போனோம். நாங்கள் வந்து கதிர்மல் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்.
என் பேர் ரம்யா. நான் கதிர்மல் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
என் பேர் சௌமியா.
என் பேர் நித்யா.
என் பேர் சௌமியா.
சொல்லுங்கம்மா, எப்படிம்மா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு சொல்லுங்கள்.
தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மூலமாக எங்கள் பள்ளியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிப்பது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் 6 வகுப்பு படிக்கும்போது எங்களுடைய ஆசிரியர் வந்து எங்ககிட்ட இப்படி ஒரு தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு நடக்கிறது, இதில் கிராமப்புற மாணவர்களும் 3 ஆய்வு செய்து தங்களுடைய ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நாங்கள் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிராமப்புற மாணவர்களுக்கும் கிடைக்கிறத நினைச்சு சந்தோஷம் அடைந்து எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு ஏரியாவை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஆய்வுக் கட்டுரைகள் தயாரித்து ஒவ்வொரு வருஷமும் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் எங்களுடைய ஆய்வு தேசிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு.
நல்ல பேசுற நீ, ஒரு சிறந்த சயின்டிஸ்டா வர வாழ்த்துக்கள். சரி சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சது?
எங்களுக்கு எங்கள் ஆசிரியர் செல்வி மிஸ் தான் எங்களுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்க. நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து டாக்டர் ராஜ்குமார் அவர்களை பார்த்து இந்த எரிக்கட்டி இதோட பயணி இதெல்லாம் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து நாங்கள் நல்லா சிறப்பாக பண்ண முடிஞ்சு.
சரி, ஸ்கூலில் வந்து உங்கள் மிஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? பக்கத்தில் உள்ள கிராமம் சின்ன குயிலி கிராமத்துக்கெலாம் போனீங்க இல்லையா, அங்கே விவசாயிகளோட சப்போர்ட் எப்படி இருந்தது அதெல்லாம் ஒன்றுனா சொல்கிறீங்களா?
வீட்டில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மக்கள்கிட்ட போய் நாங்கள் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். சின்ன குயிலி மக்கள்கிட்ட அவங்கக்கிட்ட நல்லா பழகினதில் விவசாய மக்கள் நல்லா அன்பாக பழகினாங்க. நாங்கள் கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணாங்க. அவங்க பேச்சு வழக்கில் நாங்களும் பேசி நிறையா செய்திகளை சேகரிச்சுக்கிட்டோம். நாங்கள் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணுறீங்க, இது உங்கள் பரம்பரை தொழிலா? அது நாங்கள் நோட்டு கொண்டு போய் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்கள்லாம் வந்து குறிச்சிக்கிட்டோம். அதை வந்து நாங்கள் கிளாஸில் வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஷீட்டில் எழுதிட்டோம். 3 இந்த ஆய்வு சமர்ப்பிக்கிறதுக்கு 3 டைம் கொடுத்தாங்க. அது 3 நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சிட்டோம்.
சரி, அப்போ பாடம் படிக்கிறதுக்கு இந்த ஆய்வு மேற்கொள்கிறதுக்கெலாம் டைமை வந்து நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க?
எங்களுடைய ஆய்வு பண்ணுறதுக்கு எங்களுக்கான நேரம் வந்து காலையில் பள்ளி 9:30 தொடங்கும். நாங்கள் 8:30 வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு எங்களுடைய நேஷனல் கிளப் ரூமுக்கு போயிடுவோம். அங்கே போய் உட்காந்து எங்களுடைய ஆய்வை பற்றி அந்த 3/4 எங்களுடைய ஆய்வை பற்றி ஆலோசிப்போம். அப்புறம் எங்களுடைய கிளாஸுக்கு வந்து எங்கள் கிளாஸை பொம்பளை அட்டன் பண்ணுவோம். 4:30 ஸ்கூல் முடிஞ்சிடணும். இது 5 வரைக்கும் வந்து எங்களுடைய ஆய்வை பற்றி ஏதாவது மேலும் தகவல்கள் சேகரிக்கிறது, இந்த தகவல்களில் தோக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்வோம். 5 கிளம்பிடுவோம். எங்களுடைய படிப்பு வந்து இந்த ஆய்வினால் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகலை. எங்களுடைய ஆய்வின் தலைப்பு வந்து விவசாய நிலத்தில் ஆற்றல் பயன்பாடு. ஏன் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், விவசாயத்தை ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா இந்தியாவோட முதுகெலும்பாக இருக்குது விவசாயம். அது மட்டும் இல்லாமல் ஆற்றல் வளங்கிறது ஒரு மகத்தான வளம். ஆனால் அந்த வளம் வந்து இப்போ வந்து குறைஞ்சிட்டே வருது. அதனால வந்து இந்தியாவோட முதுகெலும்பாக இருக்கிற விவசாய நிலத்தில் எவ்வளவு ஆற்றல் செலவாகுதுன்னோ, குறைஞ்ச ஆற்றல் செலவில் எப்படி அதிக மகசூலை ஈட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்தோம். எங்களுடைய ஆய்வின் நோக்கமாக நாங்கள் என்ன வச்சுக்கிட்டோம்னா, விவசாய நிலத்தில் எவ்வளோ விவசாய கழிவுகள் கிடைக்குதுன்னோ அதையெல்லாம் எப்படி மறுசுழற்சி செஞ்சு ஆற்றல் பயன்பாட்டுக்கு உகந்ததாக மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதே எங்களுடைய ஆய்வின் நோக்கமாக இருந்துச்சு. இதுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம்னா, முதல்ல எங்களோட ஆய்வின் படிகள் வந்து சின்ன குயிலி இருகூர் கிராமத்து மக்களிடையே வந்து 100 தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட ஒரு வினா படிவம் தயாரித்து அதில் இருக்கிற கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டு அந்த தகவல்களை முதல்ல சேகரிச்சுக்கிட்டோம். அப்படி நாங்கள் சேகரிக்கும் பொழுது பல விஷயங்கள் விவசாயிகளுக்கு தெரியல. அப்போ அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, மேலும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து அங்கே வந்து டாக்டர் பி வெங்கடாச்சலம் அவர்களையும் ராஜ்குமார் அவங்களையும் சந்தித்தோம். அவங்க வந்து சந்திக்கும் பொழுது அவங்க ஆற்றல் பயன்பாடு இந்த வேறுபாடுகளை பற்றியெல்லாம் எங்களுக்கு நல்லாவே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாய நிலத்தில் இருக்கிற அந்த விவசாய கழிவுகளான தட்டு, கரும்பு சக்கம் இதையெல்லாம் வந்து ஒரு மிஷினில் போட்டு அதை வந்து எரிகட்டியாக தயாரிக்கிறத பற்றி சொன்னாங்க. இந்த எரிகட்டி வந்து ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததுன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு வருஷத்தில் இந்தியாவில் 50 கோடி மரங்கள் வந்து விறகரிக்கிறதுக்கு மட்டும் வெட்டப்பட்டிருக்குது. ஆனால் இந்த விவசாய நிலத்தில் இருக்கிற விவசாய கழிவுகள் வந்து 100 கோடி. அதனால இந்த விவசாய கழிவுகளை நம்ம எரிகட்டியாக மாத்திரப்போம், நம்மளுக்கு இந்த மரத்தை வந்து வெட்ட தேவையில்லையே. அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் வந்து தொலைதூரம் போய் அந்த விறக எடுத்துகிட்டு வர்ற அந்த செலவுகள் தேவையில்லாமல் போயிடும். ஸோ இதனால் வந்து இந்த எரிகட்டி தேவையை பற்றி நாங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எரிகட்டி தயாரிச்சுட்டு நம்மளுக்கு மீதமாகிற எரிகட்டிகள் கூட வீணாக போகாது. அதை வந்து உட் கேசிஃபையரில் வந்து நம்ம 100 ஹீட் பண்ணோம்னா அதுக்கிற ஈரப்பதம் போயிடும். 300 வெப்பப்படுத்தினா அது நிலக்கரியாக மாறும். 600 டிகிரி வெப்பப்படுத்தும் பொழுது அதிலிருந்து ஆயில் வெளிவரும். 700 டிகிரி வெப்பப்படுத்தினா அதுலேருந்து கேஸ் வெளிவருது. அதை கொண்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு எங்களுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் வாணியம்பாடியில் கூட 1 மெகாவாட் மின்சாரம் இந்த எரிகட்டு எரிவாயிலிருந்து தான் தயாரிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன நினச்சோம்னா, இந்த முறையை நம்ம மிகப்பெரிய அளவில் பிரபலப்படுத்தும் பொழுது இப்போ நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற மின்வெட்டு பிரச்சனை இருக்காது. எனவே இதை வந்து தமிழக அரசு முடிவெடுத்து தமிழக விவசாயிகள் ஒவ்வொருவரும் இதற்கு ஈடுபாடோடு செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு மின்வெட்டு பிரச்சனை இருக்காதுன்னு எங்களுக்கு தோணுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே நாங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டது வந்து சூரிய உலர்த்தி. அது வந்து இப்போ விவசாயிகள் எல்லாம் வந்து சாதாரண நிலத்தில் வந்து தார்ப்பாயை போட்டு அதில் வந்து அவங்களுடைய விவசாய பயிர் பொருட்கள் காய வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி காய வைக்கும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னா, அதன் மேலே தூசுக்கள் படியும், பறவைகள் எச்சமிடும், அப்புறம் வந்து அவங்களுக்கு முக்கிய பிரச்சனை வந்து அதிக நேரம் எடுத்துக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 42 மணி நேரம், 44 மணி நேரம் அதிகபட்சமாக எடுத்துக்குது. ஸோ இதுக்கு பதிலாக அவங்க குறைந்த நேரத்தில் எப்படி வந்து விவசாய பயிர் பொருட்களை காய வைக்கலாம்னு சொன்னாங்க. அது வந்து சூரிய உலர்த்தி. அந்த சூரிய உலர்த்தி கருவியில் நம்ம பயிர் பொருட்களை காய வச்சுக்கலாம். அதில் வந்து யூவி ஷீட்டில் அது வந்து மூடப்பட்டிருக்கிறதுனால அது சூரியனோட ஹீட்டை அப்படியே சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி அது சீக்கிரமாக அதை வந்து ஹீட் பண்ணிடுது. ஸோ இந்த முறையை பற்றி எங்களோட விவசாயிகள்கிட்ட நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அடுத்து அவங்க சாண எரிவாயு கலனமைக்கிறத பற்றியும் சொன்னாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கேஸ் பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. அதுக்கு பதிலாக இந்த விவசாயிகள் வந்து தங்களுடைய விவசாய நிலத்திலேயே சாண எரிவாயு கலனை அமைச்சு அதில் வந்து அவங்க வந்து உழுகிறதுக்காக நிச்சயமாக வந்து விவசாயிகள் வந்து இன்னுமே எருதுகளை வச்சுருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து கிடைக்கிற அந்த சாணத்தை சாண எரிவாயு கலனில் போட்டு அதிலிருந்து நம்ம வந்து அதை வந்து அடுப்பெரிக்கிறதுக்கு அந்த கேஸை பயன்படுத்திக்கலாம். அந்த மீதமாகிற சாணம் கூட வந்து நம்மளுக்கு வந்து வீணாக போகாமல் அது வந்து விவசாய நிலத்தில் ஒரு சிறந்த உரமாக பயன்படுது. ஏன்னா அதில் NPK இருக்கிறங்காட்டி களை செடிகள் வளருவதில்லை. இதனால் நம்மளுக்கு களையெடுப்பு கருவி தேவைப்படாது. இதனால் ஆற்றல் செலவாகிறது நம்மளால் குறைக்க முடியுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பயோடீசலை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. அதை நாங்கள் எங்கள் பகுதி மக்கள்கிட்டயே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். விவசாயிகள் எல்லாம் தங்களுடைய விவசாய நிலங்களை காட்டாமணக்கலான வேலிகளால் அமைச்சிட்டாங்கன்னா அதிலிருந்து கிடைக்கிற விதைகளை வச்சு நம்ம வந்து பயோடீசல் தயாரிக்க முடியும். அதை நம்ம வந்து டிராக்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துட்டு வர இந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்னு எங்களுக்கு தோணுச்சு. இதை பற்றியும் எங்கள் பகுதி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்.
ரொம்ப அருமையாக சொல்லிட்டு உன்னோட அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரிம்மா, இது வந்து எத்தனாவது அட்டெம்ட் உங்களுக்கு?
நாங்கள் இது வரைக்கும் 6வதுலேருந்து ஆய்வு கட்டுரை சமர்ப்பிச்சுட்டு வந்துருக்கோம். இது எங்களுடைய 4வது முறையாக நாங்கள் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கிறோம். இது வரைக்கும் 3 வருஷமாக பண்ணதில் வந்து மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவுக்கு தேர்வாகி இது வரைக்கும் நாங்கள் தேசிய அளவுக்கு தகுதி பெறாமல் இருந்தோம். ஆனால் இந்த முறை நாங்கள் செஞ்ச ஆய்வு கட்டுரை வந்து மாநில அளவிலும் தேர்வாகி தேசிய அளவுக்கும் தேர்வாகி அங்கேயும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது.
சரி, இப்போ இது வந்து மாநில அளவு அப்படிங்கிறதுனால நீங்கள் வாரணாசி போயிருக்கிறீங்க அப்படி தானே? எதில் தமிழில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? லாங்குவேஜ் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் எதாவது இருந்ததா?
அங்கே வந்து ஒவ்வொரு மாநிலத்தவர்களும் வருவாங்க. அவங்கவுங்க எந்தெந்த லாங்குவேஜில் அவங்க ஸ்டேட் லெவலில் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்களோ அதே லாங்குவேஜில் அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். அப்படி வந்து பார்க்கல, நான் தமிழில் ப்ரெசன்டேஷன் தான் பண்ணேன். அப்போது நம்ம வந்து நேஷனல் லெவலில் ப்ரெசன்டேஷன் பண்ணையில் 3 ஜட்ஜ் வருவாங்க. அதில் வந்து எனக்கு வந்ததில் 2 பேர்த்துக்கு தமிழ் தெரியும், ஒருத்தங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்போ நான் என்னோடய ப்ரெசன்டேஷன் பண்ணி முடிச்சிடணும். அவங்க வந்துட்டு தமிழில், எனக்கு தமிழ் தெரியாது, ஸோ கொஞ்சம் இங்கிலீஷில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறியான்னு கேட்டாங்க. நான் அப்போ வந்து எங்களுடைய ஆய்வு சுருக்கம் படித்து வச்சுருந்தேன் இங்கிலீஷில். ஸோ அவங்கக்கிட்ட வந்து எங்களுடைய ஆய்வை சுருக்கமாக ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன்.
சரி, உங்களை மாதிரி எல்லாருமே ஸ்கூல் சில்ட்ரன் தான் அங்கே வந்திருப்பாங்க அப்படி தானே? சரி, அங்கே உங்களுக்கு ஸ்கூல் சில்ட்ரன் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
தேசிய அளவில் வந்து பள்ளி குழந்தைகள் மட்டும் இதில் செய்ய வேண்டியது இல்லை. அவங்க என்ன வாய்ப்பு தர்றாங்கன்னா, ஏதாவது ஒரு அறிவொளி இயக்கங்கள், துளிர் இல்லங்கள், அது மாதிரி ஏதாவது அந்த இல்லங்களில் படிக்கிற மாணவர்கள் கூட ஆய்வு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கையில் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு பையங்கூட வந்து அவன் வந்து பாதியிலே இடைநின்ற மாணவன், அந்த பையங்கூட ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிச்சிருந்தான். அது மாதிரி வந்து பள்ளி குழந்தைகள் மட்டுமில்லாது எல்லோருக்குமே இந்த வாய்ப்பு தருது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில். அப்படி பார்க்கையில் இந்த பள்ளி குழந்தைகள் கூட அந்த பழகிறதான வாய்ப்பு வந்து மொழி புரியலைனாலும் அவங்க வந்து ரொம்பவே நல்லா பழகுவாங்க வேறு மாநிலத்தவர்களும். அது நல்லா இருந்தது.
சரி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்த உடனே உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் யாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க?
மாவட்ட அளவில் நாங்கள் வெற்றி பெற்றோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாநில அளவில் இன்னும் தயாரிச்சுட்டு போகணும்னு தோணுச்சு. மாநில அளவில் வந்து நாங்கள் எதிர்பாராத வெற்றின்னு சொல்லலாம். மாநில அளவில் நாங்கள் வந்து நிறையா அதற்கான முயற்சிகள் செஞ்சுருந்தோம். எங்களுடைய ஆசிரியர் பள்ளி நிர்வாகத்தோட துணையோடு நிறையா தகவல்களை தயாரிச்சுட்டு போயிருந்தோம். அப்போ மாநில அளவில் நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு வந்தனவே எங்களுக்கு வெற்றி பெறுவோங்கிற கொஞ்சம் என்ன இருந்தது. அப்போது நாங்கள் அந்த ரிசல்ட்டு சொன்னோன்னே எங்களாலேயே எங்களை நம்ப முடியல. ஃபஸ்ட்டு தமிழ் சீனியர்ல ஃபர்ஸ்ட் எங்க நேம் தான் சொன்னாங்க. ஸோ அங்க அந்த ஆடிட்டோரியம்ல உட்காந்துருந்த எல்லாருமே எங்களை தான் பார்த்தாங்க. நாங்க லாஸ்ட்ல இருந்து அந்த முன்னால ஸ்டேஜ் போய் அந்த மெடல் வாங்கி அந்த ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த நிமிஷம். அப்போ ஜெய்சன்ன வந்து மிஸ் வந்து ஸ்கூல் ஹெச்எம்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் எங்களுடைய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த நிமிஷம். எல்லாருமே எங்களையே பார்த்துட்டு இருக்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கே வந்து மெடலும் எங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்தாங்க. அப்புறம் நேஷனல் லெவலில் ஜெயிச்சிடனோ நான் மட்டும்தான் அப்போ போயிருந்தேன். அப்போ வந்து ரிசல்ட் சொன்னேன்னா நான் ஃபோன் பண்ணேன்னா யாருமே நம்பலை முதல்ல. எல்லாரும் என் குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து உண்மையாலுமா உண்மையாலுமான்னு அந்த ஒரு எங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறது அதற்கான உழைப்பு வந்து எங்களுடைய ஆசிரியரும் எங்களுடைய பள்ளி நிர்வாகமும் நாங்களும் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச முயற்சிக்காக தான் நாங்கள் தேசிய அளவில் வெற்றி பெற்றிருக்கோம்.
சரி, உங்கள் எல்லாருக்கும் என்னவாக விருப்பம் வளர்ந்ததும்?
எனக்கு ஐஏஎஸ் ஆகணும் ரொம்ப விருப்பம்.
எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு விருப்பம்.
எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு
விருப்பம். எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு விருப்பம். எனக்கு டாக்டர் ஆகணும்னு விருப்பம்.
சரி, இப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறீங்க இல்லையா தேசிய அளவில். இனி 10th 11th 12th எல்லாம் போனதுக்கப்புறம் இன்னும் இந்த ஆய்வை மேற்கொள்வீங்களா, என்ன பண்ணணும்னு இருக்கிறீங்க? உங்களை மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கு உங்கள் ஏஜ் குரூப் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
எங்களுடைய ஆய்வை வந்து இதோட நிறுத்திக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுடைய ஃபியூச்சர் பிளானாக நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா தமிழக அரசு வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லையும் சூரிய உலர்த்தி கருவி எரிகட்டி தயாரிக்கிற அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் வச்சா அந்த விவசாயிகளுக்கெல்லாம் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதை பற்றி வந்து எங்களுடைய பகுதி மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். ஆனால் இதை பற்றி நிறைய விவசாயிகள் இன்னும் தெரியாமல் இருக்காங்க. அவங்களாம் இது அவங்க கிட்ட தகவல் தெரிவிக்கிறதும் அவங்க கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் தான் எங்களுடைய தொடர் நடவடிக்கையாக வைக்கலான் இருக்கோம். எங்களை மாதிரி இருக்கிற பள்ளி மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் வந்து இந்த தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட இணைந்து அவங்க துளிர் புத்தகங்களை எல்லாம் படித்து ஆய்வு கட்டுரைகள் வந்து சமர்ப்பிக்கணும். அந்த ஆய்வு கட்டுரைகள் வந்து அவங்களுடைய வாழ்விற்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். நாங்கள் இது வரைக்கும் 4 வருஷம் பண்ண ப்ராஜெக்ட் எங்களுடைய லைஃபுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அது நிச்சயமாக இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆசிரியர் துணையோட இந்த தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கலாம்.
வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மணியான குழந்தைகளை கொடுத்த உங்க ஆசிரியருக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க மேடம், நீங்க எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்தீங்க?
மேடம், நான் வந்து 27 இயர்ஸாக வந்து பயாலஜி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. 27 இயர்ஸ் வந்து நான் 100% ரிசல்ட்டு தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து படிக்கிறாங்க, பட் அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து மனசில் பதியறது இல்லைங்க. பட் வெளியில் போய் அவங்க ஃபீல்டில் போய் அவங்க அதோட ஒன்றி ஆய்வுகள் செய்யும்போது கட்டாயம் வந்து அவங்களுக்கு நாலேஜ் வந்து புக்கில் படிக்கிறத விட அதிகமான நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. அதனாலேயே நான் வந்து நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறது என்னென்னா ஆய்வு கட்டுரைகள்னு செய்யும் போது தான் அவங்க வெளியில் போவாங்க. நம்ம ஆய்வு கட்டுரைகள் செய்கிறோம், அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் ரூமில் சொல்லி கொடுக்கறத விட ஃபீல்டில் போய் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய அதிகமான நாலேஜ் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. இப்போது அரசு வந்து செயல்வெளி கல்வின்னு கொண்டு வந்திருக்கிறது வந்து 100% வந்து கரெக்டானதுங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களாம் போய் செய்யும் போது தான் படிப்பாங்க. நீங்கள் எவ்வளவுதான் சொல்லி கொடுங்க அவங்க கிளாஸ் ரூமில் படிப்பாங்க, பட் அதை வந்து வெளியில் இருக்கிற என்வைரன்மெண்டல் சயின்ஸுன்னு தனியாகவே இருக்குது படிக்கிறாங்க, பட் என்வைரன்மெண்டல் சயின்ஸ் பொல்யூஷன் பற்றி படிக்கிறாங்க. அவங்க படித்து மார்க்குக்காக மட்டும் பண்ணுவாங்க, வெளியில் போகும்போது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ பொல்யூஷன் ஆகியிருக்கு, அப்போ நம்ம இவ்வளோ எனர்ஜி செலவாகுது. இப்போ இந்த இவங்களதில் தெரிஞ்சிட்டாங்க இவ்வளோ எனர்ஜி செலவாகுது, விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு ஏதாவது மாற்று வழி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உணர்வதற்கு வந்து இந்த மாதிரி ஆய்வுகள் வழிவகை செய்யுதுங்கிறத வந்து நான் வந்து நம்புறதுனால அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளார ஒரு உணர்வு இருந்ததுனால செஞ்சிட்ருக்கேங்க.
சரி, மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் மாணவர்களோடு. உங்களுக்கும் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு நன்றி, வணக்கம்.
மேடம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இதன் மூலமாக எங்களை அறிமுகப்படுத்துவதற்கு உங்களுக்கு மனதார நெஞ்சார நன்றி தான் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நிகழ்ச்சியை கேட்டிங்களா? கதிரி மில்ஸ் மாணவியர் தேசிய அளவில் சாதனை புரிஞ்சிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு மாணவருக்குள்ளேயும் ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு படைப்பாளி மறைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவது பெற்றோர்கள். அதில் முக்கியமான பங்கு ஆசிரியர்களையே சேரும். அந்த மாணவர்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் இருந்தால் சாதனை புரிவது சுலபமாகிவிடும். சரி, இது மாதிரி திறமை உங்களுக்கு இருக்கலாம். மாணவர்களே, உங்கள் திறமையை ஊக்குவிப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுக்கு உங்கள் தொலைபேசி அழைப்பு தான். தொலைபேசி எண்ணை குறிச்சுக்குங்க. 243-1-055. வெளியூர் மாணவர்களாக இருந்தால் 04-22 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்துக்கங்க. மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. மீண்டும் சந்திப்போம்.